2024 பிப்ரவரி மாத தென்றல் இதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் ஆர்னிகா நாசரின் தாயார் அம்மா என்னும் சிறுகதை. சொர்ணசேரி வானொலி நிலையம். இயக்குனர் மைத்திலியின் எதிரில் அமர்ந்திருந்தான் நிகழ்ச்சி தயாரிப்பாளன் ராஜகீர்த்தி. மிஸ்டர் கீர்த்தி, அகில இந்திய வானொலி நாடக விழாவில் ஒரு சிறப்பான நாடகத்தை தயாரித்து வழங்கணும், ஸ்கிரிப்ட் ஏதாவது ரெடியாக இருக்கா? கீர்த்தி உதடு பிரிக்கிறான். பொதுவாகவே வானொலிக்கு நாடகங்கள் எழுதுறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு மேடம். என்கிட்ட 20க்கும் மேற்பட்ட ஸ்கிரிப்டுகள் இருக்குது. பெரும்பாலானவை டாக்குமெண்ட்ரி தரம், பிரச்சார நெடி அதிகம், நாடக அம்சமே இல்லை. இப்படி சொன்னால் எப்படி? பிரபல எழுத்தாளர் யாருடைய சிறுகதையாவது கேட்டு வாங்கி நாடக ஆக்கம் செய்யுங்களேன் கீர்த்தி. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது மேடம். சிதம்பரத்தில் சங்கமித்திரன்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். வயது 76 இருக்கும். மகா முன்கோபி, ஞானபீடம் பரிசு பெற்றவர். அவர் கடந்த 15 வருடங்களாக எந்த கதையும் எழுதலை. அவரை வற்புறுத்தி ஒரு கதை கேட்கலாம் மேடம். நம்ம அகில இந்திய வானொலி நாடக திருவிழாவுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், அவரை மீண்டும் எழுத வச்ச மாதிரியும் இருக்கும். எது வேணாலும் செய்யுங்க கீர்த்தி, எனக்கு பழம் பழுத்தா சரி. சிதம்பரம் சங்கமித்திரனின் முகவரியை வைத்து கொண்டு தேடோ தேடென்று தேடினான் கீர்த்தி. யாருமே சங்கமித்திரனை கேள்விப்பட்டிருக்கவில்லை. 2 மணி நேரம் அலைந்து தில்லை அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது தளத்துக்கு போனான். அழைப்பு மணியை அமுக்கினான், பதிலில்லை. கதவை பல ஒலியன்களில் தட்டினான். சார், ஐயா, எழுத்தாளரே, வீட்டுக்குள்ளே யாராவது இருக்கீங்களா? கதவு மெதுவாக திறந்து சங்கமித்திரனின் ஒரு கீச்சு தெரிந்தது. யார் நீ? என் ஃப்ளாட் வாசலில் நின்று ஏன் இப்படி கத்துற? நான் சொர்ணசேரி வானொலி நிலையத்தில் இருந்து வரேன். என் பெயர் கீர்த்தி, நிகழ்ச்சி தயாரிப்பாளனாக இருக்கேன். உங்களைத்தான் பார்க்க வந்தேன். நீங்கள் தானே திரு சங்கமித்திரன்? சங்கமித்திரனா? அவன் 1995 செத்து போயிட்டான்டா. இப்போ இருக்கிறது அவனோட சக்க. 1995 அப்படி என்னதாங்க ஐயா நடந்தது? 1995 என் ஒய்ஃப் மஞ்சள் காமாலை வந்து செத்து போயிட்டாடா. அவ இல்லாமல் இந்த உலகமே வெறுமையாக போச்சு. அவ போன இடத்துக்கே போகலாம்னு பார்த்தா தற்கொலை செஞ்சுக்கவும் பயமாக இருக்குடா. மித்திரனின் கண்களில் நீர். உங்கள் வேதனையை என்னால் புரிஞ்சிக்க முடியுதையா. கதவை திறந்து விட்டால் மித்திரன், வா உள்ளே வந்து உட்கார். கீர்த்தி சுற்றுமுற்றும் பார்த்தான். அரைச்சுவர்களில் புகைப்படங்களோ கண்ணாடி பீரோக்களில் புத்தகங்களோ காணப்படவில்லை. நீ என்ன பார்க்குறேன்னு புரியுது. ஃபோட்டோஸ் அண்ட் புக்ஸ் ஆர் ஹாண்டிங் மீ. அதான் மொத்தமாக போட்டு எரிச்சுட்டேன். மௌனித்தான் கீர்த்தி. சரி, என்ன விஷயமா வந்தே? அகில இந்திய வானொலி நாடக திருவிழாவுக்கு நீங்கள் ஒரு கதை எழுதி தரணும். நான் எழுத்த விவாகரத்து பண்ணி ரொம்ப காலமாச்சேடா. அப்படி சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தாளியாக வந்தால் ஏதாவது கொடுத்து உபச்சரிப்பீங்கள்ல, அது மாதிரி எனக்கு ஒரு கதை கொடுத்து உபச்சரிங்க. கதை கதைன்றியே, உனக்கு இலக்கியம் பற்றி என்ன தெரியும்? என் கதைகளை படிச்சிருக்கியா? 15 நிமிடங்களுக்கு மித்திரனின் கதைகள் பற்றிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வாசித்து முடித்தான் கீர்த்தி. தொடர்ந்து, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எழுத்தாளர்களில் நீங்கள் சிங்கம் மாதிரி, ஆனால் உங்கள் கர்ஜனைகள் மனிதாபிமானம் மிக்கவை என்றான். ரொம்ப காக்கா பிடிக்காத, எனக்கு இப்போ கதை எழுத வராது. என்னை விட்டு குடித்து குடித்து என் மண்டையே வறண்டு விட்டது. இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. உங்களால் முடியும். எனக்காக ஒரே ஒரு கதை எழுதி தாருங்கள். அது உங்கள் மாஸ்டர் பீஸாக அமையணும். சங்கமித்தில் நின் கண்கள் ஏகாந்தத்தில் நிலைத்தன. இருக்குடா ஒரு கதை, எழுதப்படாத ஒரு மாஸ்டர் பீஸ். கதைக்கு தலைப்பு கூட வச்சிருந்தேன், கிருஷ்ணவேணி வந்தாள்னு. மனைவியின் மரணத்துக்கு முன் எழுத ஆரம்பிச்சு அவள் மரணத்துக்கு பின் தூக்கி போட்டுட்டேன். அந்த கதையை முடித்து தர்றேன், ஆனால் ஒரு நிபந்தனை.
என்ன சார்?
கிருஷ்ணவேணியின் கேரக்டருக்கு குரல் கொடுக்க போகும் பெண்ணை என் விருப்பம் அறிந்துதான் தேர்ந்தெடுக்க வேண்டும்.
சரி,
கதையை எழுதும் அளவுக்கு என் கைகள் திடமாக இல்லை. கதைகள் நான் சொல்ல சொல்ல நீயே எழுதிக்கொள்.
தலையாட்டினான் கீர்த்தி. சங்கமித்திரன் சொல்ல சொல்ல விறுவிறுவென எழுதினான் கீர்த்தி. கதையை சொல்லும் போதே சில இடங்களில் வார்த்தை வராமல் அழுதார். சில இடங்களில் அவனும் நெகிழ்ந்து அழுதான். ஒருவாறாக கதையை எழுதி முடித்துவிட்டு அவருக்கு படித்து காட்டினான் கீர்த்தி.
85 வயதில் ஒரு கிழவன் 20 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றது போல இருக்குது இந்த கதை. ரெண்டு சந்தோஷம்டா. என் ஆண்மை, அதாவது எழுத்து திறமை, இன்னும் நிலைத்திருக்கிறது என்பது முதல் சந்தோஷம். இரண்டாவது சந்தோஷம், பிறந்த குழந்தையும் பீமனைப் போல புஷ்டியாக இருக்கிறது.
சிரித்தான் கீர்த்தி.
ஏனப்பா கீர்த்தி, கிருஷ்ணவேணி கேரக்டருக்கு யார் குரல் கொடுக்க போறா?
குரல் வங்கியில் உள்ள நூற்றுக்கணக்கான பெண் குரல்களை போட்டு காட்டினான்.
கோவை சரளா குரல், உஷா உத்துப் குரல், மால்குடி சுபா குரல், காந்திமதி குரல், மனோரமா குரல். வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்த மித்திரன் திடீரென நிறுத்து நிறுத்து, இந்த குரல் யாருடையது என்றார். டெரிஃபிக், எக்ஸலண்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி வாய்ஸ். குரலில் இருக்கும் ஏற்ற இறக்கங்கள், வளைவு நெளிவுகள் அசாத்தியம். இந்த நூற்றாண்டின் இளைய பெண் குரல் இதுதாண்டா கீர்த்தி.
இந்த குரலுக்குரிய பெண்மணியின் பெயர் தாயாரம்மா, A+ கிரேட் ஆர்டிஸ்ட். ஆனால் என்ன காரணமோ தெரியல, கடந்த 2 வருஷமாக அவங்க எந்த ரெக்கார்டிங்குக்கும் வரலை.
என்ன பிடிச்ச மாதிரி அந்த அம்மாவையும் பிடிடா. அந்த அம்மா கிடைக்கலனா இந்த நாடகத்தை உனக்கு தரமாட்டேன்.
ஆண்டவன் கிருபையால் அவங்களும் கிடைப்பாங்க சார். நாளைக்கே நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.
தாஸ்பேட்டை அவ்வை தெரு 20வது குறுக்கு தெருவுக்குள் பிரவேசித்தான் கீர்த்தி. கதவை தட்டினான். ஓர் 20 வயது பெண் வெளிப்பட்டாள்.
யார் சார் நீங்கள்?
வானொலி நிலையத்திலிருந்து வரேன், தாயாரம்மாவை பார்க்கணும்.
அவங்கள பார்க்க முடியாது சார், படுத்த படுக்கையாக இருக்காங்க. பாலாஜி பாலி கிளினிக்கில் அட்மிட் பண்ணியிருக்கோம்.
இருண்டான் கீர்த்தி. நீங்கள் அவங்க பொண்ணாமா?
ஆமாம்.
இப்போ நீங்கள் அவங்க இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு தானே போகிறீங்க?
ஆமாம்.
நானும் உங்கள் கூட வந்து அவங்கள பார்க்கலாமா?
10 நொடி யோசித்து சரி வாங்க என்றாள். மருத்துவமனைக்குள் இருவரும் பிரவேசித்தனர். ஃபினாயில் காயாத ஈரத்துணியின் டிங்சர் வாசனை. இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் தாயாரம்மா படுத்திருந்தாள். வயது 50, சற்றே பூசிய சிவந்த தேகம், நரைத்த தலை கேசம். நோய்வாய்ப்பட்டு இருந்த போதிலும் முகத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கியது. கழுத்து பகுதி வீங்கியிருந்தது. தாயாரம்மாவின் கண்கள் கீர்த்தியை அடையாளம் கண்டுவிட்டன. ஆக்சிஜன் மாஸ்கை அகற்ற சமிஞ்சை செய்தாள். அகற்றினர், பேசினாள். காற்றுதான் வந்தது. 0.0001 டெசிபல் கூட தொண்டை பெட்டியிலிருந்து வெளிக்கிளம்பவில்லை. மீண்டும் மீண்டும் பேச பிரயத்தனம் செய்து தோற்றாள். தலைமை மருத்துவர் உள்ளே நுழைந்தார். அவரிடம் தான் வந்த காரணத்தை சுருக்கமாக ஆங்கிலத்தில் கூறினான் கீர்த்தி. மருத்துவர் வேதனையாக சிரித்து,
உணவு குழாயும் வாய்ஸ் பாக்ஸும் இணைகிற இடத்தில் கேன்சர் என சந்தேகிக்கிறோம். அந்த அம்மாவால் ஒரு வார்த்தை கூட பேச இயலாது. பயாப்சி ரிப்போர்ட் மாலை வரும் என்றார்.
தாயாரம்மா விரல்களை அசைத்து மகளை அருகில் அழைத்தாள்.
சமிஞ்ஞையில் கீர்த்தி எதற்கு வந்திருக்கார்னு கேள் என்றாள். சொன்னான் கீர்த்தி. மீண்டும் சமிஞ்ஞை, என்ன கதை, என்ன ரோல்? கையில் கொண்டு வந்திருந்த ஸ்கிரிப்டை படித்து காட்டினான் கீர்த்தி. தாயாரம்மாவின் கண்களில் இருந்து தாரை தாரையாக நீர் பெருக்கெடுத்து வழிந்தது. சங்கமித்திரன் என் ஆதர்ச எழுத்தாளர், கதையை பாராட்ட தமிழில் வார்த்தைகளே இல்லை. இதுவும் சமிஞ்ஞையில். சில நொடி கரைசலில் தாயாரம்மா தேம்பி தேம்பி அழுதார். அழுகிற போதே சில சைகைகள். அவற்றை கவனித்துவிட்டு, எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்தது கூட கவலை இல்லையாம், இந்த ரேடியோ டிராமாவில் நடிக்க முடியலேன்னு அழறாங்க என்று விளக்கினாள் மகள். என்ன பண்ணுறது, எங்களுக்கு கொழுப்பினை அவ்வளவுதான். அப்போ நான் கிளம்புறேம்மா. விடை பெற்று திரும்பினான். முதுகில் ஒரு ஈஸ்ட்ரஜன் பூசிய குரல் பலார் என அறைந்தது. கீர்த்தி சார். சுழன்று திரும்பினான் கீர்த்தி. அழைத்தது தாயாரம்மாதான். நீங்களா பேசினீங்க, நீங்களா பேசினீங்க? தொண்டையை தடவி விட்டபடி ஹிஸ்டரிக்கலாக எழுந்து அமர்ந்தாள் தாயாரம்மா. சீக்கிரம் டாக்டரை கூப்பிடுங்க. என்னை வீல் சேரிலேயோ ஸ்ட்ரெச்சரிலேயோ வச்சு ரெக்கார்டிங்கு கூட்டிட்டு போங்க. கிருஷ்ணவேணி கேரக்டரை நான் தான் பண்ணணும். கிருஷ்ணவேணி கேரக்டருக்கு பேசிட்டு செத்தாதான் நிம்மதியாக சாவேன். ஐசி யூனிட் பரபரத்தது. தாயாரம்மாவை சுமந்து கொண்டு ஆம்புலன்ஸ் வானொலி நிலையம் பறந்தது. ரெக்கார்டிங் ஆரம்பித்தது. 4 மணி நேர ரெக்கார்டிங்கில் கிருஷ்ணவேணியாகவே வாழ்ந்து பார்த்து விட்டாள் தாயாரம்மா. தாயாரம்மாவின் உணர்ச்சி பூர்வமான குரலை கேட்க கேட்க ஒலிப்பதிவு கூடத்தில் இருந்த அனைவரின் முதுகு தண்டிலும் பனிப்போரான் ஊர்ந்தது. ஆண்களுக்கு மார்பகம் முளைத்து தாய்ப்பால் சுரந்தது சொர்க்கத்துக்குள் ரோலர் கோஸ்டர் பயணம். நொடிக்கு நொடி பேரானந்தம். நிலவேம்பு கஷாயத்துக்குள் மனம் நீச்சல் அடித்து தூய்மை பெற்றது. ரெக்கார்டிங் முடிந்தது. கீர்த்தி, மித்திரன் உள்பட அனைவரும் எழுந்து நின்று கை தட்டினர். மித்திரன் தாயாரம்மாவின் கைகளை பற்றி முகத்தில் உற்றி கொண்டார். கடவுள் பெண்ணாக இருந்தால் அவர் குரல் உங்கள் குரலின் சாயலில்தான் இருக்கும். என்னுடைய சாதாரண கதையை மாஸ்டர் பீஸ் ஆக்கிவிட்டீர்கள். இதுவரை வாழ்க்கையை அவநம்பிக்கையுடன் கழித்தேன். இனி மீதி வாழ்நாளை அர்த்தபூர்வமாக செலவழிப்பேன். பதில் பேச தாயாரம்மா வாய்த்திருந்தாள். வார்த்தை வரவில்லை. காற்றுதான் வந்தது. மீண்டும் மீண்டும் முயற்சிக்க வாயிலிருந்து இரத்த நூல் வழிந்தது. ஆம்புலன்ஸ் தாயாரம்மாவை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு பறந்தது. கீர்த்தியிடமும் மித்திரனிடமும் இன்றைக்கு நடந்தது ஒரு மருத்துவ அற்புதம். ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் தான் மருத்துவ அற்புதங்கள் அரங்கேறும். தன் உயிரோடு கரைந்திருக்கும் வானொலி நாடகப்பணியை செய்ய தாயாரம்மா இறைவனிடம் கெஞ்சி 4 மணி நேரம் பேசினார் போலும். இனி அவ்வளவுதான், அவரால் பேச முடியாது. நீங்களும் இனி அவரை தொந்தரவு செய்யாமல் இருப்பது நல்லது. வானொலி நிலைய காசோலியை தாயாரம்மாவின் கையில் திணித்தான் கீர்த்தி. பற்றி கொண்டன விரல்கள். தயங்கி தயங்கி வெளியேறினர் கீர்த்தியும் மித்திரனும். கிருஷ்ணவேணி வந்தால் நாடகத்தை தாயாரம்மா கேட்கும் விதமாக வானொலியை அவளது தலைமாட்டில் வைத்தனர். நாடகம் ஒளிபரப்பானது. நவரச பாவங்களுடன் நாடகத்தை கேட்டு முடித்தாள் தாயாரம்மா. நாடகம் முடிந்ததும் செவிலியர் நங்கைகள், மருத்துவர்கள் உட்பட அனைவரும் கரகோஷம் செய்தனர். ஒரு நிமிஷம் என்றபடி தாயாரம்மாவின் முன்வந்து நின்றார் மித்ரன். இன்னொரு வானொலி நாடகம் புதுசாக எழுதியிருக்கேன். தலைப்பு அம்மா வழி பாட்டிகளும் அப்பா வழி பாட்டிகளும். படிக்கிறேன், கேளுங்கம்மா. நாடக முழுமையையும் படித்து முடித்தார் சங்கமித்ரன். ஏறக்குறைய 100 நொடிகள் நீண்ட மௌனம். பின் அது பட்டீரென்று உடைப்பட்டது. இந்த நாடகத்தில் எனக்கு அம்மா வழி பாட்டி ரோல்தானே மித்ரன்? வினவியது தாயாரம்மாவின் அமானுஷ்யம் ஏசிய குரல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.